COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன், ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியை. ஓவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாணவர்களே, இன்றைய தினம் தரம் 11 வரலாறு பாடத்தில் தரம் 10 வரலாறு பாடத்தின் 7 அலகு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். 7 பாட அழகானது உலர்வளைய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராஜ்யங்களின் தோற்றமும் என்பதாகும். மாணவர்களே, இந்த பாடப்பகுதி தொடர்பாக கடந்த 2 கல்வி நிகழ்ச்சிகளில் பல்வேறு விளக்கங்களும் இலகு வழிமுறைகளும் வழங்கப்பட்டன. எனவே மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் நான் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் இந்த பாடப்பகுதி தொடர்பாக கடந்த காலங்களில் வினவப்பட்ட வினாக்களின் பகுதி 1, பகுதி 2 தொகுப்பினை உங்களுக்கு வழங்கி அதனூடாக விடையளிக்கும் பல்வேறு வழிமுறைகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்பாடப்பகுதி தொடர்பாக ஒவ்வொரு வருட காலமும் பகுதி 1, பகுதி 2 வினாக்கள் வினவப்பட்டன. எனவே இது தொடர்பாக இம்முறையும் வினாக்கள் வினவப்படலாம் என்ற எதிர்பார்க்கை வினாக்கள் என்ற அடிப்படையில் இதற்கான பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடும் போது அதனை குறிப்புகளாக நீங்கள் எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே போன்று மாணவர்களை தரம் 10 பாடநூல், எழுது கருவிகள், இதற்கு மேலதிகமாக நீங்கள் ஓவா தீப பத்திரிகை, அதாவது ஓவா மாகாண கல்வி திணைக்களம், ஓவா மாகாண கல்வி அமைச்சினூடாக இம்மாதம் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஓவா தீப கல்வி சஞ்சிகை, இதனையும் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இப்பாடப்பகுதி தொடர்பான விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, பாடத்துக்குள் செல்வோம். அந்த வகையில் 2016 தொடக்கம் 2020 காலப்பகுதி வரை வினவப்பட்ட வினாக்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு பகுப்பாய்வு அட்டவணை ஒன்றை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் பின்வருமாறு எழுதிக் கொள்ளுங்கள். 2016, 2017, 2018, 2019, 2020 என்றவாறு கிடையாகவும் பின்குத்தாக நிரல் வடிவில் பகுதி 1, பகுதி 2 என்ற அடிப்படையில் எழுதிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, அந்த வகையில் 2016 பகுதி 1 19 வினாவும் 20 வினாவும் இப்பாடப்பகுதி தொடர்பாக வினவப்பட்டவை. 2017 22 இப்பாடப்பகுதி சார்ந்தது. 2018 15 வினாவும் 18 வினாவும் இப்பாடப்பகுதியுடன் தொடர்புடையது. மாணவர்களே, 2019 17 வினா 18 வினா இதனுடன் தொடர்புடையது. கடந்த வருடம் 2020 20 வினா இப்பாட பகுதி தொடர்பானது. பகுதி 2 என்று பார்க்கும் பொழுது மாணவர்களே, 2016 பகுதி 2 இலங்கை வரலாறுடன் தொடர்புடைய வினாக்களில் 4 வினாவின் 4 உப வினா இப்பாடத்துறை தொடர்புடையது. அதே போன்று 5 வினா முழுமையாக அதன் உபப்பகுதிகள் அனைத்தும், 1, 2, 3, 4 எனும் உபப்பகுதிகள் அனைத்தும் இப்பாடப்பகுதி தொடர்புடைய வினாக்களாகும். 2017 5 வினா அதனுடன் தொடர்புடைய உபவினாக்கள் அனைத்தும் இதனுடன் தொடர்புடையவை. 2018 4 வினா முழுமையாக இப்பாடத்துடன் தொடர்புடையதாக வழங்கப்பட்டது. 2019 இது தொடர்பான வினாக்கள் இதுவும் வினவப்படவில்லை பகுதி 2. 2020 நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாணவர்களே, 4 வினாவின் 4 உப வினா மாத்திரமே இப்பாடப்பகுதி தொடர்பாக வினவப்பட்டது. அதே போன்று மாணவர்களே, இலங்கை படம் குறித்தல் தொடர்பாகவும் இதனுடன் தொடர்புடைய பல்வேறு இடங்கள் குறித்தலுக்காக வினவப்பட்டுள்ளன. எனவே அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களை நாம் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இப்பாடத்துறை தொடர்பாக வினாக்கள் வினவப்பட்டுள்ளமையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்களை, இம்முறையும் பரீட்சைக்கு இது தொடர்பான வினாக்கள் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பாக காணப்படக்கூடிய பரீட்சை தாள் வினாத்தாள் மதிப்பீட்டின் போது சில சிக்கல்களை நாம் பார்த்தோம். மாணவர்களை, மாணவர்களிடம் இது தொடர்பான பூரண விளக்கம் ஒன்று காணப்படாமை ஒன்று. அடுத்ததாக மாணவர்களே, தலைநகரங்கள் தொடர்பாகவும் அதனை ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பாகவும் அங்கு வெளிவந்த இலக்கிய நூல்கள் தொடர்பாகவும் இந்த தலைநகரங்களுடன் தொடர்புபட்ட சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள் தொடர்பாகவும் பொருளாதார கட்டமைப்பு, கலை கட்டிட வளர்ச்சி இவை தொடர்பான ஒரு பூரண விளக்கம், ஒரு தொடர்பு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய விளக்கம் ஒன்று காணப்படாமை பல்வேறு விதத்தில் இப்பாடப்பகுதியில் இந்த வினாக்களை தெரிவு செய்வதிலேயே மாணவர்கள் இடர்பட்ட நிலைமை காணக்கூடியதாக இருந்தது. எனவே மாணவர்களை, இந்த பாடப்பகுதியில் நீங்கள் இதற்கான பூரண விளக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நம்புகின்றேன். முதலில் நாம் பகுதி ஒன்று வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். அந்த வகையில் 2016 ஆம் ஆண்டு நீங்கள் இப்பாடப்பகுதி தொடர்பான கடந்த கால வினா பத்திரங்கள் இருந்தால் அவற்றையும் கைவசம் வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும் மாணவர்களே. 2016 ஆம் ஆண்டில் வினவப்பட்ட வினா இதுவாகும். 19ஆம் வினாவான இது மேல்வரும் கூற்றுக்களை கருதுக. அதாவது, ஒன்று, நகராக்க திட்ட வரைபடங்கள் கேந்திர கணித பொறிமுறை தன்மையிலிருந்து மீண்டு சுதந்திர தன்மைக்கு மாற்றமுறல். நகராக்க திட்ட வரைபடங்கள் கேந்திர கணித பொறிமுறை தன்மையிலிருந்து மீண்டு சுதந்திர தன்மைக்கு மாற்றமுறல். அடுத்ததாக, நகரங்கள் அளவில் மிகப்பெரியதாக காணப்படாமை. இவை இரண்டும் பின்வரும் தலைநகரங்கள் எவற்றுடன் மிக பொருத்தமாக பொருந்துகின்றன என்றதே வினாவாகும். மேலுள்ள கூற்றுகளுடன் தொடர்புடைய நகரங்களின் சோடி இவற்றுள் எது? ஒன்று, அனுராதபுரமும் புலனறுவையும். அடுத்தது, அனுராதபுரமும் தம்பதினியவும். மூன்றாவது, தம்பதினியவும் யாப்பகுபவும். நான்காவது, புலனறுவையும் குருணாகலும். ஆமாணவர்கள், இலங்கையின் தலைநகரங்கள், மிக முக்கியமான 7 தலைநகரங்கள் தொடர்பாக இந்த இடத்தில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்க வேண்டியது அவசியம். இனமாணவர்களே, இது தொடர்பாக இவ்வாறு விடையினை நீங்கள் இலகுவாக தெரிவு செய்து கொள்வது தொடர்பான விளக்கமொன்றை வழங்க தயாராக இருக்கின்றேன். எழுதிக் கொள்ளுங்கள். இலங்கையின் தலைநகரங்கள் 7 நாம் பின்வருமாறு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அணு, பொல, தம், யா, குரு, கம், கோ. அணு, பொல, தம், யா, குரு, கம், கோ. அனுராதபுரம், புலனறுவை, தம்பதினிய, யாப்பகுவ, குருணாகல், கம்பளை, கோட்டை. ஒன்றின் கீழ் ஒன்றாக இவ்வாறு எழுதிக் கொள்வதனூடாக எந்த பின் எந்த தலைநகரம் உருவானது என்ற விபரத்தினை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதன் பின் மாணவர்களே, அனுராதபுரம், புலனறுவை ஆகிய 2 நகரங்களை, தலைநகரங்களையும் இணைத்ததாக முதலாம் நகராக்க நகரங்கள் என்று எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, தம்பதினிய தொடக்கம் கோட்டை வரையிலான தலைநகரங்களை இணைத்து 2 நகராக்க நகரங்கள் என்று எழுதிக் கொள்ளுங்கள். முதலாம் நகராக்க நகரங்கள் அனுராதபுரமும் புலனறுவையும், 2 நகராக்க நகரங்கள் தம்பதினியை, யாப்பகுவ, குருணாகல், கம்பளை, கோட்டை. மாணவர்களை, இது தொடர்பான சிறு குறிப்புகளை எழுதிக் கொள்ள முடியும். முதலாம் நகராக்க நகரங்கள் என்று எழுதப்பட்ட இடத்தில் பின்வரும் சிறு குறிப்புகளை நீங்கள் அருகில் எழுதிக் கொள்ளுங்கள். நீண்ட காலமாக நிலைத்திருந்த தலைநகரங்கள் அனுராதபுரம், புலனறுவை என மாணவர்களை, உலர்வணைய நகரங்கள் இவையாகும் என்றவாது 2 குறிப்பும். 3, வருடாந்த மழை வீழ்ச்சி குறைவான பிரதேசங்கள் என்றும், திட்டமிடப்பட்ட நகர அமைப்புகள் காணப்பட்டன என்றும், மிக பெரிய அளவிலான நகரங்கள் என்றவாறும். அடுத்ததாக, அதன் கீழாக கேந்திர கணித பொறிமுறையிலான திட்ட வரைபடங்கள் காணப்பட்டன. கேந்திர கணித பொறிமுறையிலான திட்ட வரைபடங்கள் காணப்பட்டன என்றும், அதற்கடுத்தபடியாக ராசிரட்டை நகரங்கள் என்றவாறும் எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்து பார்ப்போம் நாம் தம்பதினி தொடக்கம் கோட்டை வரையான நகரங்களில் இரண்டாம் நகராக்கம் என்று குறிப்பிட்டிருப்பீர்கள். அதற்குரிய சிறு குறிப்புகளை பின்வருமாறு எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, குறுகிய கால தலைநகரங்கள். அமாவை நீண்ட கால தலைநகரங்கள், இவை குறுகிய கால தலைநகரங்கள். ஈரவளைய பிரதேச நகரங்கள், வருடாந்த மழைவீழ்ச்சி அதிகம், பாதுகாப்பு நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட நகரங்கள், அளவில் மிக சிறிய நவாக காணப்பட்ட நகரங்கள், சுதந்திர தன்மையிலான திட்ட வரைபடங்கள் காணப்பட்டன என்றவாறு எழுதிய பின்னர், இப்பொழுது உங்களுக்கு பார்க்க முடியும் மாணவர்களே, இதன் விடை வினாவிற்கான விடையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக. ஆம், இரண்டாம் நகராக்க நகரங்கள் என்பதன் கீழாக மீண்டும் ஒரு குறிப்பினை எழுதிக் கொள்ளுங்கள். தென்மேற்கு நோக்கிய நகரங்கள் என்றவாறு எழுதியதன் பின்னர், மாணவர்களே, இப்பொழுது நாம் விடைக்கு வருவோம். சுதந்திரத்தன்மையில் உருவாக்கப்பட்ட தலைநகரங்கள் இவை, அதே போன்று அளவில் மிக சிறியதாக காணப்பட்ட நகரங்கள் இவை. இதுதானே அந்த வினா? அந்த வகையில் அனுராதபுரம் புலனறுவையா, அனுராதபுரம் தம்பதினியவா, தம்பதினியா புகுவவா, புலனறுவை குருணாகல்லா? மாணவர்களே, ஈரவளைய பிரதேசத்தை சேர்ந்த பாதுகாப்பின் நோக்கம் கருதி உருவாக்கப்பட்ட நகரங்கள் என்று பார்க்கும் பொழுது மூன்றாவது விடையான தம்பதினியாவும் யாப்பகுவும் என்ற விடை இங்கு சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்பொழுது நீங்கள் இதனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ஆம், 2016 இருபதாவது வினா தொடர்பாக அடுத்து பார்ப்போம். அந்த வினாவானது, மேல்வரும் வரலாற்று நிகழ்வுகளை கருதுக. ஏபி என்றவாறு நான்கு குறிப்புகள் காணப்படுகின்றன. அவற்றை நீங்கள் ஒழுங்கு முறையில் குறிக்க வேண்டிய ஒரு விடயம்தான் இங்கு வினாவாக வினவப்பட்டுள்ளது. ஏ, 550 ஜாதக கதை நூல் சிங்களத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டமை. ஏ, 550 ஜாதக கதை நூல் சிங்களத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டமை. கண்டிய பிரதேச ஆட்சியாளனான ஜோதிய என்பவனின் கிளர்ச்சியை ஏற்படுத்தியமை. ஜோதி என்பவன் கிளர்ச்சியை ஏற்படுத்தியமை. சி, சந்திரபானு இலங்கை மீது படையெடுத்தமை. டி, இபன் பதூதா என்ற அரேபிய பிரயாணி இலங்கைக்கு வருகை தந்தமை. ஆமாணவர்கள், இந்த நான்கு கூற்றுகளும் நான்கு தலைநகரங்களுடன் தொடர்புபட்ட வரலாற்று சம்பவங்கள். அந்த வகையில் நாம் பார்ப்போம் மாணவர்களே, இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய தலைநகரங்கள் எவை என. இதற்கும் நாங்கள் அனுபொல தம்யா குரு கம் கோ என்ற ஒழுங்குமுறையினை தான் பயன்படுத்திக் கொள்வது இலகுவாக இருக்கும். 550 ஜாதக கதைகளுக்கு கதைகள் சிங்கள மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது குருணாகல் காலத்தில் ஆகும். அதே போன்று மாணவர்களே, கண்டி பிரதேச ஆட்சியாளனான ஜோதி என்பவன் கிளர்ச்சி ஏற்படுத்தியது கோட்டை காலத்தில் ஆகும். சந்திரபானு இலங்கை மீது படையெடுத்தது இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனின் காலத்தில் ஆகும். இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் தம்பதினியவை ஆட்சி செய்த அரசன். எனவே அது தம்பதினிய பிரதேச தலைநகரத்திற்குரியது. இபன் பதூதா என்ற அரேபிய பிரயாணி இலங்கைக்கு வருகை தந்தது கம்பளை காலத்தில் ஆகும். ஆம், இதனுடன் தொடர்புடைய ஒரு கூற்றினை இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் மாணவர்களே. ஒவ்வொரு தலைநகர்கள் தொடர்பான பொதுவான குறிப்புகள் நான் இடையிடையே வழங்குவேன். இந்த பகுதியில் நான் கம்பளை தொடர்பான இபன் பதூதாவுடன் தொடர்புடைய விடயம் ஒன்றினை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். கிறிஸ்துக்கு பின் 1344 இலங்கைக்கு வந்த இபன் பதூதா எனும் அரேபிய தேச சஞ்சாரி யாழ்ப்பாணத்திற்கு சென்றதாகவும், அங்கு ஆரிய சக்கரவர்த்திகளின் உதவியை பெற்றுக்கொண்டு அவர்களின் உதவியுடன் சிவனொளி பாதம் அலைக்கு தரிசிப்பதற்காக சென்றதாகவும், அங்கு சென்ற வேளையில் வெள்ளை யானையின் மேலிருந்த அழகோணர் என்பவரை கண்டதாகவும் அவரது வரலாற்று குறிப்புகளில் தேச சஞ்சார அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், இது கம்பளை காலத்தில் இடம்பெற்ற சம்பவம். இதனுடன் தொடர்புடைய பல்வேறு வினாக்கள் தொடர்ந்து வர இருப்பதால் இவ்வாறான விடயங்களையும் இடையிலேயே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, 550 ஜாதக கதைகள் குருணாகல், அதே போன்று கண்டி சம்பந்தப்பட்ட கிளர்ச்சி கோட்டை, அதே போன்று சந்திரபானுவின் படையெடுப்பு தம்பதினிய, இபன் பதூதா கம்பளை. எனவே இந்த இடத்தில் நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையினை மீண்டும் எழுதிக் கொள்ள வேண்டும். அனுப்பொல தம்யா குரு கம் கோ என்ற அடிப்படையில் தம்பதினிய, அது பிறகு யாப்பகுவை இல்லை, அடுத்ததாக குருணாகல், அதன் பிறகு கம்பளை, இறுதியாக கோட்டி. எனவே இந்த ஒழுங்குமுறையில் காணப்படுகின்ற ஏபிசி என்ற ஒழுங்குமுறையில் காணப்படுகின்ற விடைகளை நீங்கள் இங்கு விடையாக தெரிவு செய்ய முடியும். அந்த வகையில் 20 வினாவிற்கான சரியான விடை 2வது CADB என்பதாகும். அடுத்து நாம் பார்ப்போம் மாணவர்களை, 2017 வழங்கப்பட்ட பகுதி 1 வினாக்கள் 2 22 வினாவான இது, கம்பளை ராசதானி காலத்தில் அரசியல் துறையில் காணக்கூடிய சிறப்பியல்புகள் யாதெனில் என்றவாறு வினா ஆரம்பிக்கின்றது. 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. இந்த 4 கம்பளை ராசதானியுடன் தொடர்புடைய வினாக்கள் தான், விடைகள் தான். எனவே இவற்றுள் அரசியல் துறை சார்ந்த சிறப்பியல்பு எது என்ற விடையினை நாம் தெரிவு செய்யும் போது மாணவர்களே, 1வது விடையானது இந்து மற்றும் மகாயான செல்வாக்கினால் சிலைமனைகளில் தேவாலயங்கள் அமைத்தல் என்ற ஒரு குறிப்பு. இது அரசியலுடன் தொடர்புடைய விடயமா? இல்லை, இது சமயத்துடன் தொடர்புடைய, கலை கலாச்சாரத்துடன் தொடர்புடைய விடயங்கள். தூது இலக்கியங்கள் படைக்க ஆரம்பிக்கப்பட்டமை. ஆம், தூது இலக்கியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது கம்பளை காலத்தில்தான். மயில்விடு தூது, புறாவிடு தூது எனும் மயூர சந்தேசிய, திசர சந்தேசிய என்பவற்றை நாங்கள் இங்குதான் பார்க்க முடியும். மிக பழைய தூது இலக்கியங்கள் என இவற்றை நாம் குறிப்பிட முடியும். அதே போன்ற மாணவர்களை, தாய் வழி அரசுரிமை ஆரம்பிக்கப்பட்டது. ஆம், தாய் வழி அரசுரிமை ஆரம்பிக்கப்பட்டதும் கம்பளை காலத்தில்தான். தந்தை வழியாக காணப்பட்ட அரசு முறை இங்கு மாற்றம் பெற்றது. தூது இலக்கியங்கள் இலக்கியத்துறை சார்ந்த வளர்ச்சியை காட்டுகின்றன. அதே போன்று தாய்வழி அரசு முறை ஆரம்பமானதில் அரசியல் சார்ந்த மாற்றத்தினை காட்டுகின்றன. அதே போன்று மாணவர்களே, அரசுரிமை ஒரே அரசர் குடும்பத்திற்கு தந்தையிலிருந்து தனையனுக்கு உரித்தாதல் என்ற குறிப்பு காணப்படுகின்றது. இங்கு தந்தையிலிருந்து தனையனுக்கு உரித்தான அரசு முறை தொடர்பான சான்றாதாரங்கள் குறைவாக காணப்படுகின்ற அதே வேளை மாணவர்களே, தாய் வழி அரசு முறை அரசியலில் காணப்பட்ட மிக முக்கிய திட்ட தெளிவான மாற்றமாகும். எனவே இந்த இடத்தில் நாம் அரசியல் துறை சார்ந்த மாற்றம் என்னும் பொழுது 3வது விடையினை தெரிவு செய்து கொள்ள முடியும். எனவே இந்த இடத்தில் நீங்கள் மாணவர்களை கம்பளையுடன் தொடர்புடைய 4 வரலாற்று சம்பவங்களை நினைவில் வைத்துக் கொள்வது இலகுவாக இருக்கும். இதற்கு நீங்கள் கம்பளை தொடர்பான பல்வேறு விளக்கங்களை பெற்றிருக்க வேண்டும் என மாணவர்களே. எனவே கம்பளை தொடர்பாக சில விடயங்களை குறிப்புகளாக தருகின்றேன், எழுதிக் கொள்ளுங்கள். கம்பளை கால சிறப்பு இயல்புகள் என்றவாறு அதன் கீழ் இந்த குறிப்புகளை எழுதிக் கொள்வோம். 4 புவனீக பாகுவின் சகோதரன் 5 பராக்கிரம பாகு தெரிகம்பவில் ஆட்சி செய்தான். இது 1வது குறிப்பு மாணவர்களே. 4 புவனீக பாகுவின் சகோதரன் 5 பராக்கிரம பாகு தெரிகம்பவில் ஆட்சி செய்தான். இதனை அடிப்படையாக கொண்டு இங்கு நான் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், 4 புவனேக பாகு கம்பளையின் முதல் மன்னனாக இருந்து அதன் பின்னர் அவரது சகோதரனான 5 பராக்கிரம பாகு கம்பளையை அரசனாகுவதை தவிர்த்து தெடிகம பிரதேசம், அதாவது 1 பராக்கிரம பாகு பிறந்த இடமான தெடிகம பிரதேசத்தில் ஆட்சியை அமைத்துக் கொண்டாராம். அதே வேளை மாணவர்களை, கம்பளை ராசதானியை தனக்கு கீழ் தெடிகம ஆட்சி பிரதேசத்திற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவருக்கு காணப்பட்டது. எனவே கம்பளை ராசதானியை தனக்கு கீழ் கொண்டு வருவதற்கான சவால் நிறைந்த ஒரு சூழலில்தான் 5 பராக்கிரமபாகு செயல்பட்ட அந்த வேளையில் கம்பளைக்கும் இது ஒரு சவால் நிறைந்த விடயமாக காணப்பட்டது. இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாண ராசதானி அக்காலத்தில் பலம் பொருந்தியதாக காணப்பட்டது. யாழ்ப்பாண பிரதேசத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் கம்பளை பிரதேசத்தை தனக்கு அடிமையாக்கிக் கொள்வதற்கான பல்வேறு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை இந்த காலத்தில் மேற்கொண்டார்களாம். எனவே இது தொடர்பாகவும் சவால் மிகுந்த ஒரு சூழலில் கம்பளை ராசதானி காணப்பட்டது. விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் மாணவர்கள், இதுவரை காணப்படாத ராசதானிகளில் ஒரு பண்புதான் அரச குடும்பங்களுடன் பிரபு குடும்பங்களின் செல்வாக்கு காணப்பட்டமை. அரச குடும்பங்களுடன் பிரபுக்களின் குடும்பங்கள் 2 மிக முக்கியமாக செல்வாக்குடன் காணப்பட்டமை. 1 சேனாதிலங்கார செனவிரத்ன குடும்பம். உதாரணமாக மாணவர்களே, அவர்கள் இந்த குடும்பத்தின் தளபதி ஒருவன் தெரிகம 5 பராக்கிரம பாகுவின் சகோதரியை திருமணம் முடித்ததாக வரலாற்று தகவல்கள் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரபுத்துவ குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அரச குடும்பங்களுடன் திருமண தொடர்புகள் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு உறவு நீடித்திருந்தமே காணக்கூடியதாக இருக்கின்றது என மாணவர்களே. அடுத்த குடும்பம் ரைகம அழகீஸ்வர குடும்பம். ஒன்று சேனாதிலங்கார சேனவிரத்ன குடும்பம், அடுத்தது ரைகம அழகீஸ்வர குடும்பம். இவரை தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இபன் பதூதா சிவனொளி பாதமலையை தரிசிக்க சென்ற பொழுது அங்கு வெள்ளை யானை வைத்திருந்த அழகக்கோணர் என்பவரை கண்டாராம். இந்த இடத்தில் மாணவர்களே நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்தீர்கள். வெள்ளை யானை வைத்திருந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்ற பிரபுத்துவ குடும்பங்களாக இவை காணப்படுகின்றன. எனவே இந்த குடும்பங்களின் செல்வாக்கு தொடர்பாகவும் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும். முக்கியமான ஒரு விடயத்தையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். கோட்டை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை இன்றைய நமது தலைநகரம். இந்த தலைநகரத்தை கம்பளை காலத்தில் ஒரு பாதுகாப்பு அரணாக, பாதுகாப்பு கோட்டையாக ஆரிய சக்கரவர்த்திகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக்க தேவையான ஒரு இடமாக அமைத்த சூழல், அமைத்த ஒரு சம்பவம் ரைகம அழகீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த நிசங்க அழகீஸ்வரர் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆம், எனவே கோட்டையை அமைத்தவர் யார் என்று கேட்டால் நீங்கள் நிசங்க அழகீஸ்வரர் என்பவரை குறிப்பிட முடியும். அதன் பின்னர் மாணவர்களே, கம்பளையுடன் தொடர்புடைய சிறப்பு தகவல்கள். தந்தையின் பின் மகன், மூத்த சகோதரனின் பின் இளைய சகோதரன் என்றவாறு காணப்பட்ட தந்தை வழி சமூக அரச உரிமை மரபு முறை மாற்றம் பெற்று தாய் வழி மரபு முறை தோன்றியதை இங்கு குறிப்பிட முடியும். அதற்கு மேலதிகமாக மாணவர்களே, மாமன்னின் பின்னர் மருமகனுக்கு, அரசனின் சகோதரியின் மகனுக்கு என்றவாறு பல்வேறு அரசமுறை தொடர்புகளில் இங்கு மாற்றங்கள் காணப்படுகின்றன. கம்பளை காலத்தில் தான் மாணவர்களே சீனாவுடனான தொடர்பு மிக முக்கியமாக வலுப்பெற்றது. அதேபோன்று சீனாவின் படையெடுப்பு ஒன்றும் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றது. பௌத்த விகாரைகள் பல்வேறு கட்டப்பட்டன. இவை தொடர்பாக நாம் கட்டிடக்கலை வளர்ச்சி தொடர்பான பகுதியில் பார்ப்போம். மரச்செதுக்கல் கலை வளர்ச்சி காணப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என மாணவர்களே, மரச்செதுக்கல். இந்த கோயில்களும் அதே போன்று விகாரை சிலைமனையுடன் கோயில்களும் கட்டும் பண்பு காணப்பட்டது. இந்து கோயில்களும் கட்டப்பட்டன, விகாரை சிலைமனைகளுடன் கோயில்கள் கட்டும் பண்பும் இங்கு காணப்பட்டது. தூது காவியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் இங்கு இடம்பெற்றமையும் குறிப்பிட முடியும். கோட்டை அரணாக அமைக்கப்பட்டது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இவை போன்ற சம்பவங்களை நாங்கள் கம்பளை கால சிறப்பு சம்பவங்கள் என்றவாறு குறிப்பிட முடியும். இதன் சீனா தொடர்பாக அடுத்து வரும் வினா ஒன்றில் விசேடமாக கலந்துரையாட உள்ளதால் அதனை அந்த இடத்திற்கு பொருத்தமானது என்று விட்டு செல்கின்றேன் மாணவர்களே. கம்பளை தொடர்பான விளக்கம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். 2017 தொடர்பான இந்த வினாவிற்கு இதனையும் அடிப்படையாக கொண்டு விடையளிக்க முடியும். அடுத்து நாம் 2018 பகுதி 1 வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். 2018 வினா பின்வருமாறு அமைந்துள்ளது. கீழே ABCD என குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று நிகழ்வுகளில் கலிங்க மாகனின் ஆக்கிரமிப்பு இடம்பெற்ற காலத்தில் வாழ்ந்த ஒருவருக்கு அறிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளை உள்ளடக்கிய விடை யாது? கீழே ABCD என குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று நிகழ்வுகளில் கலிங்க மாகனின் ஆக்கிரமிப்பு இடம்பெற்ற காலத்தில் வாழ்ந்த ஒருவருக்கு அறிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளை உள்ளடக்கிய விடை யாது? அம்மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் கலிங்க மகனின் ஆக்கிரமிப்பின் காரணமாகத்தான் ராசரட்டை எனும் உலர்வளைய நகரங்கள், புராதன நகரங்கள் வீழ்ச்சியடைந்தன. எனவே இந்த கலிங்க மகனின் ஆக்கிரமிப்பு இடம்பெற்றது புலனறுவையின் இறுதி கால பகுதியில். எனவே புலனறுவை ராசதானி காலப்பகுதிக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவங்களை அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவருக்கு அறிந்து வைத்திருக்க முடியும். புலனறுவை காலத்தின் பின்னராக தென்மேற்கு நோக்கி ராசதானிகளிடம் பெயர்ந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருவருக்கு அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை என மாணவர்களே. எனவே இதன் அடிப்படையில் இந்த விடைகளை நாம் பார்ப்போம். ABCD என்றவாறு பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏ, இபன் பதூதா என்ற அரேபிய யாத்திரிகன் இலங்கைக்கு வருகை தந்தமை. நாம் இப்பொழுது உங்களுக்கு உடனடியாக விடை தெரிந்திருக்கும். இபன் பதூதா அரேபிய யாத்திரிகர் இந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்தார். கம்பளை காலம். எனவே கம்பளை காலத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை அதற்கு முன்னர் வாழ்ந்த ஒருவரால் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. என்ன அடுத்ததாக, ருவன்வெளி தூபி அமைக்கப்பட்டமை. ருவன்வெளி சாயத் அது கோபுரம் அமைக்கப்பட்டது துட்டகை முனு மன்னனால். எனவே அவர் அனுராதபுர ஆட்சியாளன், அவர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. முதலாம் காசியப்பன் சீகிரியாவை தனது நிர்வாக மத்திய நிலையமாக தெரிவு செய்தமை சி. முதலாம் காசியப்பன் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அனுராதபுர மன்னர்களின் அட்டவணையின் கீழ் இவரை நாம் சேர்த்து விடலாம். எனவே அனுராதபுர கால வரலாற்று சம்பவம் இது. நான்காவது டி, இளவரசன் சப்புமல் சிறிது காலம் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்தமை. இந்த சம்பவம் இலங்கையில் கோட்டை தலைநகராக அமைந்த பின்னர் இடம்பெற்ற சம்பவம் ஆகும். கோட்டையின் தலைநகரை அமைத்தவர் ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன். அவரது வளர்ப்பு மகனான அம்புலகலகுமாரன், சப்புமல் குமாரன் ஆகிய இருவருடைய தொடர்புடைய சம்பவம் தான் இது. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஆறாம் பராக்கிரமபாகு இலங்கையை ஆட்சி கோட்டை தலைநகரத்தை உருவாக்கி ஆட்சியை அமைக்கும் பொழுது இலங்கை கோட்டை கண்டி யாழ்ப்பாணம் என்றவாறு மூன்று பிரதேச ஆட்சியாக பிரிந்திருந்தது. இதனை ஒன்றுபடுத்திய அரசன் என்றுதான் நாம் மிக முக்கியமாக ஆறாம் பராக்கிரமபாகு மன்னனை குறிப்பிடுகின்றோம். என்ன மாணவர்களே, கோட்டை தலைநகரத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தை கொண்டு வருவதற்காக தனது வளர்ப்பு மகனான சப்புமல்குமாரனை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி அந்த பகுதியின் ஆரிய சக்கரவர்த்திகளின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி தனது அடிமை ராஜ்யமாக கொண்டு வந்தார் ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன். அதே போன்று இதற்கு முன்னர் பார்த்த வினாவில் காணப்பட்டது ஜோதியே என்பவரின் கிளர்ச்சி. என்ன ஜோதியே என்பவரின் கிளர்ச்சியை கண்டி பிரதேசத்தில் ஏற்பட்டதை அடக்கி, அதாவது அம்புலகலகுமாரனான தனது வளர்ப்பு மகனை அனுப்பி அவர் மூலமாக அதனை அடக்கி கண்டி ராஜ்யத்தையும் தனது கீழ் தனியொரு அடிமை ராஜ்யமாக கொண்டு வந்தார். எனவே யாழ்ப்பாணம் கண்டி ஆகிய இரண்டும் கோட்டையின் கீழ் வந்ததன் பின்னர் இலங்கை ஒரு குடையின் கீழ், ஒரு அரசனின் கீழ் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு நாடாக மாறியது. எனவே இலங்கையை இறுதியாக ஒன்றுபடுத்திய அரசன் யார் என்ற வினாவிற்கும் நீங்கள் ஆறாம் பராக்கிரமபாகு மன்னனை விடையாக சொல்ல முடியும். அந்த வகையில் மாணவர்களே, இந்த வினாவிற்கு கலிங்கமாகன் ஆக்கிரமிப்பு காலத்தில் வாழ்ந்த ஒருவருக்கு அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக காணப்பட்டமை, ருவன்வெளி சாயத் அது கோபுரம் அமைக்கப்பட்டமையும், முதலாம் காசியப்பன் சீகிரியாவின் நிர்வாக மையமாக தெரிவு செய்தமையும். அதன் பின்னர் மாணவர்களே, எனவே இதற்கான விடையாக அறிந்து கொள்ள முடியாத விடயம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இபன் பதூதாவின் வருகையும் அதே போன்று சப்புமல் குமாரனின் செயற்பாடும் ஏ டி. எனவே இரண்டாவது இதற்கான சரியான விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த விடையாக நாம் பார்ப்போம் பதினெட்டாம் வினாவான தளபதி செங்கோவின் இந்நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட சீன ராணுவ ஆக்கிரமிப்பு பற்றி குறிப்பிடப்படும் ஆட்சி காலம் யாது என்ற வினா. பதினெட்டாம் வினா, தளபதி செங்கோவினால் இந்நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட சீன ராணுவ ஆக்கிரமிப்பில் பற்றி குறிப்பிடப்படும் ஆட்சி காலம் யாது? ஒன்று தம்பதினிய, இரண்டாவது யாப்பகுவ, மூன்றாவது கம்பளை, நான்காவது கோட்டை. கம்பளையுடன் தொடர்புடைய சீன தொடர்பு தொடர்பாக நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு குறிப்பிடுவேன் என்று கூறியிருந்தேன். அந்த சந்தர்ப்பம் தான் இது மாணவர்களே. மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறித்துக் கொள்ளுங்கள். சீன தொடர்பு, கம்பளை காலத்தின் சீன தொடர்பு என்ற அடிப்படையில் நீங்கள் பின்வருமாறு எழுதிக் கொள்ள முடியும். சீனாவில் யுங்லோ பேரரசன் என்பவரால் செங்கோ எனும் தளபதி இலங்கைக்கு மூன்று முறை அனுப்பப்பட்டதாக தகவல்கள் காணப்படுகின்றன. 1405 1409 1411 இலங்கைக்கு வந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதில் 1409 இலங்கைக்கு வந்தபோது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கையின் புகழ்பெற்ற பிரபு குடும்பங்களில் ஒன்றான அழகேஸ்வர குடும்பத்தை சேர்ந்த வீர அழகேஸ்வர என்பவர் இந்த செங்கோ தளபதியை முறைப்படையாக வரவேற்க தவறிவிட்டார். எனவே அவர் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு கொண்டு வந்த பல்வேறு காணிக்கைகளை அவருக்கு வழங்குவதற்காக, கம்பளைக்கு வழங்குவதற்காக கொண்டு வந்த காணிக்கைகளை இலங்கையின் தென்பகுதியான தேவேந்திர முனை அங்கு அமைந்துள்ள ஆலயத்திற்கு சென்று அங்கு வழங்கியதாகவும், அங்கு சீன மொழி, பாரசீக மொழி, தமிழ் மொழி ஆகிய மூன்றிலும் சேர்ந்ததாக ஒரு கல்வெட்டு பொறித்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டு தான் மும்மொழி கல்வெட்டு என்று குறிப்பிடப்படுகின்றது. மும்மொழி கல்வெட்டு. இந்த மும்மொழி கல்வெட்டு கம்பளை காலத்தில் எழுதப்பட்டது. அதே போன்று சிங்கோ தளபதி இவ்வாறு தனது காணிக்கைகளை தேவேந்திர முனை ஆலயத்திற்கு வழங்கியதன் பின்னர் மீண்டும் சீனாவுக்கு சென்று 1411 மூன்றாவது வருகையின் போது இலங்கை மீது படையெடுத்து வீண அழகேஸ்வர என்பவரை அவருடன் போரிட்டு அவரை கைது செய்து சீனாவிற்கு கொண்டு சென்றதாகவும் தகவல்கள் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களே, இந்த இடத்திற்கு உங்களுக்கு விடை இப்பொழுது தெரிந்திருக்கும். சீன தொடர்புடன் தொடர்புடைய விடையாக நாம் கம்பளை தலைநகரத்தை தெரிவு செய்வோம். எனவே மூன்றாவது விடை இதற்கு சரியென ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து 2019 வினவப்பட்ட பகுதி 1 வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். இங்கு மிக முக்கியமாக அரசர்கள் தொடர்பான விபரம் வழங்கப்பட உள்ளதால் இதனை குறித்துக் கொள்வது கட்டாயம் மாணவர்களே. வினா 17 வினா 18 வினா இதற்குரியது. 17 வினா, பின்வரும் அட்டவணையில் ஏயிலிருந்து எஃப் வரையான தகவல்களை கொண்டு 17-18 வினாக்களுக்கு விடை தருக. மூன்றாக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. அரசன், ஆக்கிரமிப்பாளன், வரலாற்று சம்பவம். அரசன் என்ற அடிப்படையில் ஏ பி என்றவாறு 4 புவனேக பாகு, 2 பராக்கிரம பாகு என்ற இருவரையும், ஆக்கிரமிப்பாளர் என்ற அடிப்படையில் சி டி, சி சந்திரபானு, டி செங்கோ என்ற அடிப்படையிலும், வரலாற்று சம்பவம் இ எஃப், இ என்பது இபன் பதூதாவின் வருகை, எஃப் வெளிகல தலதா மாளிகை அமைத்தல் என்றவாறும். இப்பொழுது உங்களுக்கு விடை உடனடியாக தெரிந்திருக்கும் என இதனை தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே கடந்த கால வினாக்கள் தொடர்பான விடயங்களில் இவை தொடர்பாக கலந்துரையாடியுள்ளோம். நான் இங்கு குறிப்பிட வேண்டும் மாணவர்களே, இந்த இடத்தில் இந்த அரசர்கள் தொடர்பான ஒரு குழப்ப நிலை காணப்படுகின்றது. என ஒவ்வொரு ராஜ்ய பகுதியையும் ஆட்சி செய்த அரசர்கள், எனவே அவர்கள் தொடர்பான ஒரு அட்டவணையை நான் இங்கு உங்களுக்கு ஒரே பார்வையில் பார்க்கக்கூடியதாக வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அட்டவணையை நீங்கள் பின்வருமாறு எழுதிக் கொள்ளுங்கள். கிடையாக அனுபோல தம்யா குரு கம் கோ என்றவாறும், ஒரு புறத்தில் ஒன்றன் கீழ் ஒன்றாக விஜயபாகு, புவனேகபாகு, பராக்கிரம பாகு என்றவாறும் எழுதிக் கொள்ளுங்கள். விஜயபாகு, புவனேகபாகு, பராக்கிரம பாகு. மாணவர்களே, நாம் ஒவ்வொரு தலைநகரத்திலும் இந்த பெயரில் எத்தனையாம் அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றவாறுதான் ஒரு அட்டவணையில் நாம் எழுதிக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் விஜயபாகு என்ற பெயருக்கு நேராக அனுராதபுரம் என்ற இடத்தில் ஒரு தர அடையாளம் இட்டுக் கொள்ளுங்கள். அங்கு அந்த பெயரில் அரசர்கள் இல்லை. பொலனறுவையில் 1-2, தம்பதியவில் 3-4, யாப்புகுபவில் இல்லை, குருநாகலில் 5, கம்பளையில் இல்லை, கோட்டையில் 6. எனவே மாணவர்களை, விஜயபாகு என்ற அடிப்படையில் 1-2 விஜயபாகு பொலனறுவையை சேர்ந்தவர்கள், 3-4 விஜயபாகு தம்பதியை சேர்ந்தவர்கள், 5 விஜயபாகு மன்னன் குருநாகல் ராஜ்யத்தை சேர்ந்தவர், அதே போன்று கோட்டையின் 6 விஜயபாகு என்றவாறு விஜயபாகு மன்னர்களின் பெயர் விபரங்களை குறித்துக் கொள்ள முடியும். அடுத்து நாம் புவனேகபாகு என்ற மன்னர் பரம்பரையை பார்ப்போம். அனுராதபுரம் புலனறுவையில் இல்லை, தம்பதியவில் 1, யாப்புகுபாவில் 1, குருநாகலில் 2-3, கம்பளையில் 4, கோட்டையில் 5-6-7, 5-6-7 என்றவாறு பார்க்கும் பொழுது, தம்பதியவின் இறுதி அரசனான 1 புவனேகபாகு தான் யாப்புகுபாவின் முதல் அரசன் ஆவார். எனவே இரண்டு இடத்திலும் 1-1 என்றவாறு எழுதிக் கொள்ளுங்கள். புவனேகபாகு என்ற மன்னர் பரம்பரை தொடர்பாக இப்பொழுது இலகுவான உங்களுக்கு விடயம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து பார்ப்போம் இலங்கையின் பராக்கிரம பாகு என்ற அரச பெயர் விவரங்களை. ஆம், உங்களுக்கு தெரியும் மாணவர்களை, புலனறுவையின் முதலரசன் முதலாம் விஜயபாகு என்றது போல மகா பராக்கிரம பாகு அங்கு புகழ் பெற்ற இன்னொரு அரசன். எனவே புலனறுவையில் ஒன்று, தம்பதினியவில் இரண்டு, யாப்பகுபவில் மூன்று, குருணாகல்லில் நாலு, அதே போன்று கம்பளையில் ஐந்து, கோட்டையில் ஆறு, ஏழு, எட்டு என்றவாறு எழுதிக் கொள்ளுங்கள். எனவே இங்கு இது இலகுவாக இருக்கும். அனுராதபுரத்தை விடுத்து புலனறுவையில் இருந்து கோட்டை வரை ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, கோட்டையில் ஆறு, ஏழு, எட்டு என்றவாறு எழுதிக் கொள்ள முடியும். இங்கொரு விடயத்தை குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. யாப்பகுவ பராக்கிரம பாகு மன்னன், மூன்றாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு ஒரு வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று கம்பளையின் ஐந்தாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு ஒரு வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாணவர்களே, மூன்றாம் பராக்கிரம பாகு மன்னன் யாழ்ப்பகுவ காலப்பகுதியில் இருந்தாலும் அவர் தலைநகராக தெரிவு செய்தது புலனறுவையே. எனவே அவர் அந்த வகை அந்த காலப்பகுதியில் சேர்ந்தவர், ஆனால் தலைநகரம் புலனறுவையாக தெரிவு செய்தார் என்று குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்கள். அதே போன்று கம்பளையின் ஐந்தாம் பராக்கிரம பாகு மன்னன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், தெடிகாம பிரதேசத்தை ஆட்சி மையமாக தெரிவு செய்து கொண்டார். எனவே கம்பளையின் அரசன் என்று நாம் அவரை குறிப்பிட முடியாது. இப்பொழுது விஜயபாகு, புவனேகபாகு, பராக்கிரம பாகு என்ற அடிப்படையில் எவ்வாறு அரசர்கள் விவரம் காணப்படுகின்றது என்று குறிப்பிட முடியும். அடுத்து நான் குறிப்பிடுகின்றேன் மாணவர்களே, இந்த ராஜ்ய பகுதியை ஆட்சி செய்த முதல் அரசர்களையும் இறுதி அரசர்களையும் என்ன மாணவர்களே, அதனை நாம் எழுதிக் கொள்வோம். இப்பொழுது நீங்கள் அனுராதபுரம் புலனறுவை அனுபுல தம்யா குருக்கம் கோ என்பதை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் பின்வருமாறு அதன் அருகில் எழுதிக் கொள்ளுங்கள். அணு என்பதன் அருகில் பண்டு, புல என்பதன் கீழ் புலனறுவையின் பக்கத்தில் ஒன்று, தம்பதினிய பக்கத்தில் மூன்று, யாப்பகுவ ஒன்று, குருணாகல் இரண்டு, கம்பளை நான்கு, கோட்டை ஆறு. பண்டு என்பதன் கீழ் ஒன்று, மூன்று, ஒன்று, இரண்டு, நான்கு, ஆறு என்றவாறு இருக்கும். ஆம், இதில் ஒன்றும் மூன்றும் இணைத்ததாக விஜயபாகு என்ற பெயரை எழுதிக் கொள்ளுங்கள். ஒன்று, இரண்டு, நான்கு என்பவற்றை இணைத்ததாக புவனேகபாகு என்ற பெயரை எழுதுங்கள். அதே போன்று ஆறிற்கு நேராக பராக்கிரம பாகு என்று எழுதுங்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, புலனறுவையின் முதலரசன் முதலாம் விஜயபாகு, தம்பதினியவின் முதலரசன் மூன்றாம் விஜயபாகு, ஞாபகவின் முதலரசன் முதலாம் புவனேகபாகு, குருணாகிலின் முதலரசன் இரண்டாம் புவனேகபாகு, கம்பளையின் முதல் மன்னன் நான்காம் புவனேகபாகு, கோட்டையின் முதல் மன்னன் ஆறாம் பராக்கிரம பாகு. எனவே இந்த இடத்தில் நீங்கள் பல்வேறு வினாக்களுக்கு இதனை அடிப்படையாக கொண்டு விடையளிக்க முடியும். ஆம், இறுதி மன்னர்களையும் அருகில் எழுதிக் கொள்ளுங்கள். அதே பக்கத்தில் அனுராதபுரத்திற்கு நேராக ஐந்தாம் மகிந்தன், அனுராதபுரத்தின் முதல் அரசன் பண்டுகாபேன், இறுதி அரசன் ஐந்தாம் மகிந்தன், புலனறுவையின் இறுதி மன்னன் பராக்கிரம பாண்டியன், தம்பதனிய இறுதி மன்னன் நான் குறிப்பிட்டேன் முதலாம் புவனேகபாகு, யாப்பகுவின் இறுதி மன்னன் முதலாம் புவனேகபாகு. மாணவர்களே, தம்பதனியவை முதலாம் இறுதி அரசனாக இருந்த முதலாம் புவனேகபாகு பாதுகாப்பு கருதி யாப்பகுவ பிரதேசத்தை ஆட்சி மையமாக தெரிவு செய்து கொண்டார். அவனின் பின்னர் இரண்டாம் புவனேகபாகு ஆட்சி மையமாக தெரிவு செய்தது குருணாகல் பிரதேசத்தை. எனவே முதலாம் புவனேகபாகு மாத்திரம்தான் யாப்பகுவ அரச ஒழுங்கில் காணப்படுவார். அடுத்ததாக குருணாகல்லின் இறுதி அரசன் நான்காம் விஜயபாகு, இவரை நாம் சபுளு விஜயபாகு என்று குறிப்பிடுவோம். கம்பளையின் இறுதி மன்னன் மூன்றாம் விக்ரம பாகு, அம்பக்க தேவாலயத்தை அமைத்த மன்னர் இவர்தான். அது ஒரு முருகன் கோயில் மாணவர்களே. மூன்றாம் விக்ரம பாகு மன்னன் கம்பளையின் இறுதி மன்னன். கோட்டையின் இறுதி மன்னன் உங்களுக்கு தெரியும், தர்மபாலன். போர்த்துக்கேயர் வசமாகும் வரை இலங்கையின் இறுதி மன்னனாக இருந்தது தர்மபாலன். எனவே இப்பொழுது உங்களுக்கு இலங்கையின் இறுதி அரசர்கள் தொடர்பான விவரமும் கிடைத்திருக்கும். நான் கண்டி தொடர்பாக இங்கு நான் குறிப்பிடவில்லை மாணவர்களே. கண்டி கோட்டை காலத்தின் பின்னராக வளர்ச்சி கண்ட ஒரு ராஜ்ய பிரதேசம். இதன் காலப்பகுதியில் கரையோரத்தில் ஐரோப்பியர்களின் ஆட்சி நிலை காணப்பட்டதால் அது தொடர்பான விளக்கங்களை கண்டிராஜ்ய பகுதியில் பார்க்கும் பொழுது தெளிவாக இருக்கும். சரி மாணவர்கள், இப்பொழுது இதற்கான விடையினை நீங்கள் தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும். யாப்பகுவ நான்காம் புவனேக பாகுடன் தொடர்புடைய சம்பவம், நான்காம் புவனேக பாகு கம்பளி அரசன், எனவே அங்கு தொடர்புடைய சம்பவம் செங்கோ ஆக்கிரமிப்பாளரின் செயற்பாடு, அதே போன்று இபன் பதூதாவின் வருகையான வரலாற்று சம்பவமும் கம்பளியுடன் தொடர்புடையது. எனவே ஏ டிஇ என்ற விடயம் கம்பளியுடன் தொடர்புடையது. இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் தம்பதினிய ஆட்சியாளன், எனவே சந்திரபானு படையெடுப்பு அவருடைய காலத்தில் இடம்பெற்றது. வெளிகலதளதா மளிகை தம்பதினிய காலத்தில் அமைக்கப்பட்டது. எனவே பி சி எஃப் என்பது ஒரு தொகுதியாக காணப்படும். 17வது வினா, தம்பதினிய ராசதானி காலத்துடன் தொடர்புடைய தகவல்களை குறிப்பிடும் விடை யாது என்பதாகும். பி சி எஃப், எனவே 3வது விடை சரியானது. 18வது வினா, கம்பளி ராசதானி காலத்துடன் தொடர்புடைய தகவல்கள் காட்டும் விடை ஏடிஇ, எனவே 2வது விடை இங்கு சரியென ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் 2019ஆம் ஆண்டு தொடர்பான வினா பகுதியை பார்த்தோம். 2020 காணப்பட்ட முதலாம் பகுதி வினா இதுவாகும். மாணவர்களே, ஒரு அட்டவணை வழங்கப்பட்டு தலைநகரங்களையும் அதனுடன் தொடர்புடைய சம்பவங்களையும் இணைத்ததாக விடையை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு வினாவாக காணப்படுகின்றது. வினா இது. நிரல் ஒன்றில் இலங்கையில் நிலவிய சில புராதன தலைநகரங்களும், நிரல் இரண்டில் அந்த காலத்துடன் தொடர்புபட்ட சில சம்பவங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. நிரல் ஒன்றில் ஒழுங்குமுறைக்கேற்ப நிரல் இரண்டினை பொருந்தும் போது வரும் சரியான விடை எது? எனவே 1வது நிரலில் குறிப்பிடப்பட்டுள்ள விடைகளாக யாப்பகுவ, குருணாகல், கம்பளை, யாழ்ப்பாணம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்ப்போம் இதனுடன் தொடர்புடைய சம்பவங்கள் என்று பார்ப்போம். மாணவர்களை, இப்பொழுது நீங்கள் இலகுவாக கண்டறிய முடியும். அரேபிய இனத்தவரான இபன் பதூதா இலங்கை வந்தமை. ஆம், விடையை நீங்கள் உடனடியாக சொல்லிவிடுவீர்கள், கம்பளை காலம் என. அடுத்ததாக பி, பிலிப் த ஒல்வேரா தலைமையில் போர்த்துகீய ராணுவ நடவடிக்கை. மாணவர்களை, இது கண்டி ராஜ்யத்தின் ஒரு சிறு பகுதியான யாழ்ப்பாண ராஜ்யம் தொடர்பான பகுதியில் படிக்க வேண்டிய விடயம். இதற்கான விடை யாழ்ப்பாணம் என்பதாகும். இது யாழ்ப்பாணத்துடன் தொடர்புடைய சம்பவம். சிங்கள சி, சிங்கள ஜாதக கதை நூல் தொகுக்கப்பட்டமை. ஆம், இது மாணவர்களே குருநாகல். டி, ஆரிய சக்கரவர்த்திகள் இலங்கையை ஆக்கிரமித்து தந்தத்தாதுவை எடுத்து சென்றமை. ஆம், இதனுடன் தொடர்புடைய சம்பவம் மாணவர்களை யாப்பகுவ என்று குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் மாணவர்களை, இங்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஆரிய சக்கரவர்த்திகள், அதாவது பாண்டியரின் உதவியுடன் இலங்கையில் இருந்த புனித தந்தத்தாதுவை எடுத்து அது பாண்டிய நாட்டிற்கு எடுத்து சென்றதாகத்தான் தகவல்கள், வரலாற்று தகவல்கள் காணப்படுகின்றன. இதனைத்தான், இந்த புனித தந்ததாதுவை தான் 3வது பராக்கிரம பாகு மன்னன் பாண்டிய நாட்டிற்கு சென்று மீட்டதாகவும், மீண்டும் அதனை வந்து பொழனறுவையில் வைத்து தனது ஆட்சி மையத்தை அமைத்துக் கொண்டதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. எனவே மாணவர்கள், இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இதற்கான விடை டி, 1வதாகவும் ஆரிய சக்கர தொடர்புடைய சம்பவம் 1வது, 2வது சி, 3வது ஏ, 4வது பி. எனவே இந்த ஒழுங்கில் காணப்படும் விடையாக 4வது விடையினை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆம் மாணவர்களை, பகுதி 1 வினாக்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை நீங்கள் விடைகளுடன் தொடர்புபடுத்தி பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இது விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். பகுதி 2 வினவப்பட்ட வினாக்கள் தொடர்பாக இதற்கு தனியான ஒரு நிகழ்ச்சியினூடாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் மாணவர்களே. இருந்தாலும் பகுதி 2 விடையளிக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை விடயங்களை இங்கு நான் உங்களுக்கு குறிப்பிடுவது கட்டாயமாகும். எழுதிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. பகுதி 2 ஒரு தொகுதி வினாவிற்கு 18 புள்ளிகள் வழங்கப்படும். இதனை நீங்கள் அறிவீர்கள். இந்த 18 புள்ளிகளில் 1வது வினாவிற்கு 3 என்ற அடிப்படையிலும், 2வது வினாவிற்கு 4 புள்ளிகள் என்ற அடிப்படையிலும், 3வது வினாவிற்கு 5 புள்ளிகள் என்ற அடிப்படையிலும், 4வது வினாவிற்கு 6 புள்ளிகளும் வழங்கப்படும். இதில் முதலாவது வினாவிற்கு நீங்கள் மூன்று விடயங்கள் வினவப்பட்டால் மூன்று விடயங்களை ஒரு வரியில் குறிப்பிடுவது சரி. இங்கு விளக்கங்கள் எதுவும் தேவைப்பட மாட்டாது. நாங்கள் பரீட்சைத்தாள் வினா மதிப்பீட்டின் போது இந்த விடைகளுக்கு விளக்கங்கள் வழங்கப்பட்ட உள்ளமையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது தவறு மாணவர்கள். அதற்கு ஒரு வரி தேவையான விடயங்களை மட்டும் நீங்கள் விடைகளாக எழுதினால் புள்ளிகள் அங்கு தாராளமாக கிடைக்கும். அதே போன்று இரண்டாவது வினாவிற்கும் நீங்கள் நான்கு விடயங்கள் கேட்டிருந்தால், நான்கு விடயங்கள் அல்லது ஏபி என்றவாறு பிரித்து கேட்டிருந்தால், அதன் அடிப்படையில் நான்கு விடயங்களை குறிப்பிடுவது சரி. மூன்றாவது வினா ஐந்து புள்ளிகளை கொண்டது மாணவர்களே. பொதுவாக இங்கு இரண்டு விடயங்களை தந்து அவற்றை விளக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். அல்லது இரண்டு விடயங்கள் உங்களால் குறிப்புகளாக தலைப்புகளாக இடப்பட சொல்லி அதன் பின்னர் அது தொடர்பான விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கும். விளக்குக என்றவாறு விடை வினா எழுப்பப்பட்டிருக்கும். எனவே மாணவர்களே, நீங்கள் அந்த இரண்டு தலைப்புகளை கட்டாயமாக மேல் எழுத வேண்டும். அதன் பின்னர் அது தொடர்பான சிறு விளக்கம் ஒன்றும் உதாரணத்துடன் கூடிய விடையொன்றினையும் எழுத வேண்டும். அது குறைந்தது ஒரு அரை பக்கமாக இருப்பது ஒரு விடைக்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்த விடைக்கான விளக்கமாக அரை பக்கம் தேவைப்படும். இதற்காக இரண்டு புள்ளிகள் குறிப்புகளுக்காகவும் விளக்கத்திற்கு ஒன்றரை ஒன்றரை என்ற அடிப்படையில் இரண்டு மொத்தமாக மூன்று புள்ளிகள் வழங்கப்படும் இரண்டு பந்திகளுக்கும். இதே போன்றுதான் மாணவர்களை நான்காம் வினா. நான்காம் வினாவில் ஆறு புள்ளிகள் வழங்கப்படும். அவற்றுள் மூன்று விடயங்கள் கேட்கப்பட்டு அந்த மூன்று விடயங்களை விளக்குமாறு வினா எழுப்பப்பட்டிருக்கும். எனவே அந்த மூன்று விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டால் மூன்று புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதன் பின்னர் அந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் விளக்கி கட்டாயமாக உதாரணங்களுடன் குறிப்பிடுவது அவசியமாகும். அவ்வாறு குறிப்பிடும் பொழுது அதற்கான முழு புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். எனவே மாணவர்களை, 18 புள்ளிகளில் நீங்கள் கட்டாயமாக 15 புள்ளிகளை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும். விளக்கத்திற்கு மாத்திரம்தான் சற்று மீட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த பாடம் தொடர்பான பகுதி இரண்டு வினாக்களை நீங்கள் செய்து பாருங்கள். உலர்வளைய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராஜ்யங்களின் தோற்றமும் என்ற பாடப்பகுதியில் கடந்த கால வினாக்களின் பகுதி ஒன்று வினாக்கள் தொடர்பான கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மாணவர்களே. இதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பயிற்சி வினாக்களுக்கு விடையளித்து பாருங்கள். உங்களுக்கு மேலும் இதற்கு விளக்கமாக அமையும். அந்த வகையில் மாணவர்களே, இந்த பாடப்பகுதி தொடர்பாக இந்த பாட இறுதியில் வழங்கப்பட உள்ள வினாக்கள் மூன்றிற்கு நீங்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினூடாக விடைகளை எழுதி அனுப்பிவிடுங்கள். இவற்றை நீங்கள் SMS ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ அனுப்பி வைக்க முடியும். இதற்கான விடையளிக்கும் மாணவர்களுக்கான பெயர் விவரங்கள் அடுத்த கல்வி நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, எனது தொலைபேசி இலக்கம் 077-15-49-046 077-15-49-046. முதலாம் வினா, இலங்கையின் தலைநகரங்களை ஆட்சி செய்த முதல் அரசர்களின் பட்டியலை தருக. இலங்கையின் தலைநகரங்களை ஆட்சி செய்த முதல் அரசர்களின் பட்டியலை தருக. அனுராதபுரம் தொடங்கி கோட்டை வரையான முதல் அரசர்களின் விபரத்தை தந்தால் போதுமானவர்களே. அடுத்த வினா, மும்மொழி கல்வெட்டு தொடர்பாக நான்கு குறிப்புகள் தருக. மும்மொழி கல்வெட்டு தொடர்பாக நான்கு குறிப்புகள் தருக. மூன்றாவது வினா, அனுராதபுரம் தொடங்கி கோட்டை வரையில் ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பான ஒரே பார்வை அட்டவணையை பூரணப்படுத்தி அனுப்புக. அனுராதபுரம் தொடங்கி கோட்டை வரையிலாக ஆட்சி செய்த அரசர்களை ஒரே பார்வையில் அட்டவணையாக பூரணப்படுத்தி அனுப்புக. மாணவர்களே, நீங்கள் இந்த இடத்தில் விஜயபாகோ, புவனேகபாகோ, பராக்கிரமபாகு மன்னர்கள் தொடர்பான அட்டவணையை பூர்த்தி செய்தால் போதுமாக இருக்கும். அனுராதபுர அரசர்களை நீங்கள் பூரணப்படுத்தாவிட்டால் பரவாயில்லை. விஜயபாகு, பூனிகபாகு, பராக்கிரம பாகு மன்னர்கள் தொடர்பான விவரம் கட்டாயமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பாடப்பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன் மாணவர்களே. மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதன் எதிர்பார்க்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.